ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகள் குறை ஒன்றும் இல்லாதபடிக்கு நிறைவுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் ஒரு சிறு தவறும் இல்லாதபடிக்கு கரையற்றவர்களாய் குறைவற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அதற்குரிய ஒரு வாஞ்சையையும் அதை கை கொள்வதற்கு உங்களுக்கு பலனையும் உங்களுக்கு தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் மாறுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:22 லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:22
இயேசு அதை கேட்டு
இன்னும்
உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய பணக்காரன், அவனை குறித்து வேதம் 23 சொல்லுகிறது, அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன். அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து சொன்னார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்துவிட்டு ஒரு காரியத்தை மாத்திரம் கவனிக்கிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் 1000 நல்ல காரியங்கள் இருக்கலாம், தாலந்துகள் நிறைந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் வேத அறிவு இருக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், கர்த்தருக்கு ஏராளமாய் கொடுக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதன் நடுவிலும் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று கர்த்தர், ஒரு குறைவு இருந்தாலும் அந்த ஒரு குறைவையும் தனிப்பட்ட விதத்தில் அவர் கண்ணோக்கி பார்த்து சுட்டி காண்பித்து இன்னும் ஒரு குறைவு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் என்ன? தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரிடத்திலும் ஆராய்ந்து பார்த்து ஒரே ஒரு குறைவு கூட இல்லாத நிலைமைக்கு நம்மை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அவனிடத்திலே ஒரே ஒரு குறைவை கண்டு அந்த ஒரே ஒரு குறைவை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டிவிட்டார். சுட்டி காட்டாம விடல. அவனிடத்தில் ஏராளமான நன்மைகள் இருந்ததுனாலே சரி போகட்டும் ஒண்ணுதானே அப்படின்னு கர்த்தர் விடல. நிறைய நன்மைகள் இருக்கலாம், ஆனால் சரி ஒன்றுதான போன போட்டுன்னு விடாமல் அந்த ஒன்றை மட்டும் இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பித்தார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அதனால சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே நிறைய நன்மைகள் இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்ல வாழ்க்கை நடத்துறேன், நல்ல ஜெபிக்கிறேன், நல்ல ஊழியம் செய்யறேன், கத்திருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அவங்கள விட நான் பெட்டரா இருக்கிறேன், இவங்களை விட பெட்டரா இருக்கிறேன், இவங்களை விட நான் சிறப்பா இருக்கிறேன், எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்கள விட இவங்களை விட எல்லாரை விட பெட்டரா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் என்னன்றதான் கேள்வி. இங்க இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் இவனிடத்தில் ஒரே ஒரு குறைவு கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய குறைய கர்த்தர் கண்டுபிடிக்கல, ஒரே ஒரு குறைவை மட்டும் அவனிடத்துல கர்த்தர் கண்டுபிடிச்சு அந்த ஒண்ணை மட்டும் சுட்டி காட்டுறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு குறைவையும் கூட கவனித்து சுட்டி காண்பித்து அந்த ஒரு குறைவையும் நம்மிடத்தில் நிறைவு அந்த காரியத்தை நம்மிடத்தில் எடுத்து விட வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒன்றை, ஏதாவது ஒன்று, அன்றைக்கு அவனிடத்தில் ஒன்று இருந்துச்சு, அதே போல இன்றைக்கு நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும், அவனிடத்தில் இல்லாத வேற ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த ஒன்றை கர்த்தர் இன்றைக்கு எடுப்பதற்கு நம்மை விட்டு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு குறைவு இடத்தில் உண்டு. அப்ப இதனிடத்தில் கர்த்தர் ஏன் அப்படி சொல்லுகிறார்? இது இயேசு கிறிஸ்துவின் நேரடி பார்வை. இது பவுல் எழுதல, வேற யார் எழுதல, இயேசு கிறிஸ்து டைரக்டா சொல்றார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்ப கர்த்தருடைய பார்வை என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளையை பார்க்கும் பொழுது, தன்னிடத்தில் வருகிறவர்களை பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாரு. இவனிடத்தில் ஒன்னு இருக்குது, ரெண்டு இருக்குது, மூணு இருக்குது பார்க்கிறார். ஒன்னே ஒண்ணு இருந்தாலும் சரி, அதை அவர் கஞ்சாடையாய் விடுறது கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருந்தாலும் சரி, போகட்டன் விட்டு கொடுக்கிறது கிடையாது. அந்த ஒன்றை குறித்து கர்த்தர் கவனிக்கிறார். சரி, இப்ப இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி செய்கிறார் என்றால், அவர் சபைக்காக தன்னை, அந்த காரியத்தில் சபையை பூரணமாக்குவதற்காகவே கர்த்தர் தன்னை தாமே சபைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:25-26, 27 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
புருஷர்களே,
புருஷர்களே,
உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்,
உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்,
அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து,
அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து,
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல்,
கரை திரை முதலானவைகள் ஒன்றும், நல்லா பாருங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல்,
பரிசுத்தமும் பிழையற்றதுமான,
பரிசுத்தமும் பிழையற்றதுமான,
மகிமையுள்ள சபையாக,
மகிமையுள்ள சபையாக,
அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
தம்மை தாமே,
தம்மை தாமே
அதற்காக ஒப்பு கொடுத்தார்,
அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது அதிலே சபையை குறித்து அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அப்ப இந்த இடத்தில் சொல்லுகிறார், சபையானது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பூரணமாக்கப்பட்ட சபையாக அதை தமக்கு முன்பாய் நிறுத்தும்படி அந்த சபைக்காக, அதாவது நமக்காக, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்போ சபையை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, கரை திரை ஒன்றும் இல்லாமல் பூரணமாக்கப்பட்ட சபையாய் அது கர்த்தருடைய நாளிலே தனக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென். சபைன்னு சொல்லும் பொழுது பொதுவாய் சொல்லவில்லை, ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் சொல்றார். நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வருகையின் நாளிலே பூரணமானவர்களாய், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் மகிமையானவர்களாய் கிறிஸ்துவுக்கு முன்பாய் நிறுத்தப்பட வேண்டும். ஆமேன். அதுக்காகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதனாலதான் பார்க்கும் பொழுது ஒரு குறைவை கூட கர்த்தரிடம் செய்யறதுல விடுறது கிடையாது. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று கடைசி குறைவு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை கண்டம் பண்ணாம இருக்க மாட்டார். ஆமேன். நம்ம கிட்ட கடைசியா ஒரே ஒரு குறைவு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்டிக்காம விடவே மாட்டார். நல்ல கவனிக்கணும், சபை என்று வரும் பொழுது அதை சுத்திகரிக்க விரும்புகிறார். அதுல சின்ன சின்ன குறைவுகள் நமக்குள் வந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு எதுவுமே தப்ப முடியாது. ஒரு சின்ன தவறு வந்த நம்முடைய சிந்தனையில் யாருமே, ஒரு சின்ன கசப்பு வந்தாலும் சரி, அதை கூட கர்த்தர் நமக்கு வெளியில கூட நிக்க வச்சார். உனக்கு கசப்பு இருக்கிறது, அந்த ஒரு குறைவை நீ வெளியேடு. உனக்குள் வைராக்கியம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு கரை இருக்கிறது, அதை வெளியில எடு. உனக்குள் பெருமை ஏதோ ஒன்னே ஒன்னு இருக்கிறது, அந்த ஒரு பெருமை மட்டும் எடு. உன்னை குறித்து மேலாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய், அந்த ஒரு எண்ணம் அது உன்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதை மட்டும் கிட்ட இருந்து எடு. இப்படி ஏதாவது ஒன்று, ஒன்றே ஒன்று, எது நம்முடைய வாழ்க்கையில் கரையாய் இருக்கிறதோ அந்த ஒன்றை கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில சொல்றார், அந்த ஒன்னை எடுத்து போட்டுன்றார். அந்த ஒன்னே ஒன்னை எடுத்து வெளியில போட்டு. வேதத்தை நீங்க பாத்தீங்களா, பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்னைக்குமே அப்படியே அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பார். அவருடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதில் ஏதாகில் ஒன்று இருக்கிறதா என்பதை கர்த்தர் கவனித்து பாயிண்ட் அவுட் பண்ணாம கர்த்தர் விடுறதே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 15:5 வாசியுங்கள். தாவீதை குறித்து கர்த்தர் அங்க ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, அருமையான வார்த்தை.
தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர,
தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர,
கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார்.
தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் காரியம் ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு ஏற்றவனாய் இருந்திருக்கிறார். அப்ப பாருங்க, தாவீதுடைய முழு வாழ்க்கை கர்த்தர் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வசனத்தை எழுதி வச்சிட்டார். தாவீதுடைய முழு வாழ்க்கை, சிறு வயதிலிருந்து கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த வசன சாட்சி சொல்லுது. அந்த ஒரே ஒரு விஷயத்தில் தாவீது தவறி போனான். உரியாவின் விஷயத்திலே மட்டும் அவன் தவறு செய்தான். அப்ப அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார், பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. மீதி எல்லாத்திலையும் தாவீது பெர்ஃபெக்ட், ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்திலே அவன் தவறு செய்தான். எல்லாவினுடைய வாழ்க்கையில அப்படித்தான். மோசையுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவன் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டா இருக்கிறான். தேவனை முகமுகமாய் காண்டான், தேவனோடு கூட பேசினான். ஆனால் ஒரே ஒரு இடம், கண்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்தில் அவன் அதை அடித்தான். அந்த ஒரே ஒரு இடம், அந்த ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் பிடித்து விட்டு சொல்றாரு, நீ கானானுக்குள் பிரவேசிக்கிறது. ஒரே ஒரு காரியம்தான். அப்ப இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த காலி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒன்று, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நான் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கேன், அந்த ஒரே ஒரு சின்ன தப்பு தான் நான் செய்யறேன், மற்ற எல்லாத்திலையும் நான் கரெக்டா இருக்கேன், ஒரே ஒரு தப்பு தானே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்ற அந்த ஒரே ஒரு காரியம், அந்த ஒரே ஒரு காரியத்தை தான் நானும் சுட்டி காட்டுகிறேன். அந்த ஒரே ஒரு காரியத்தில் உனக்கு குறைவு இருக்கிறது என்று அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த காலை வழியில் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இப்ப வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மூன்று நபர்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னால் கவனிச்சு பாருங்க, ஏன் கர்த்தர் நமக்கு இப்படி எதிர்பார்க்கிறது? ஒரு காரியத்தை விட்டு விடக்கூடாதா? நிறைய விஷயம் தான் நல்லா இருக்குதே, ஒன்ன விட்டு விடக்கூடாதான்னு நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று சொல்றாருன்னா அவருக்கு அதற்கு முழு உரிமை இருக்கிறது. நம்மளை ஒரு 100% நமக்கு ரிசல்ட் ஓரியன்டா எதிர்பார்க்கிறார். விதை விதைக்கிறோம், விதை விதைக்கிறார் நமக்குள்ள, வசனத்தை விதைக்கிறார். நம்ம எல்லாரும் 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா தம்முடைய ஜனத்தை அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:12 கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அவன் அந்த வருஷம் எவ்வளவு? 100 மடங்கு பலன் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாருங்க, இது உலகத்துல மட்டுமல்ல, நித்தியத்தில் நமக்கு அதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:29 வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:29.
என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது
விட்டவன் எவனோ
அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும்
சுதந்தரித்துக் கொள்ளுவான். நல்ல கவனிங்க, அவன் நூறத்தனையாய் அடைந்து. ஈசாக்குக்கு இந்த தேசத்தில் உலகத்தில் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. உலக ஆசீர்வாதம், அவனுடைய வயல் நிலம் 100 மடங்கு பலன் கொடுத்தது. உலகத்தில் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? பரலோகத்தில் நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார், நூறத்தனையாய் அடைந்து கொள்வீங்க. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதிக்கும் லெவல் எவ்வளவு தெரியுமா? 100%. அல்லேலூயா. 100% பிளஸிங் நமக்கு. அரகோர ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறதே கிடையாது. 99% ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் அளவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஈசாக்குக்கு இந்த உலகத்தில் 100 மடங்கு பலன் கொடுத்தார். நமக்கு பரலோகத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஒரு வீட்டை கர்த்தருக்கு விட்டா எத்தனை வீடு கிடைக்குமா? 100 வீடு. அப்படிதான் சொல்றார் இல்ல? 100 தனையாய். அப்ப பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதுதான் பவுல் சொல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்ப 100 மடங்கு அவருக்கு மேல ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை தியாகம் செய்தாலும் 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்ப சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் சித்தமா இருக்கிறார். அப்ப அவர் நம்மிடத்தில் 100 மடங்கு ஆவிக்குரிய காரியத்தை எதிர்பார்க்கறது நியாயமா இல்லையா? நியாயம். நூறு மடங்கு ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு வேணும், ஆனா நூறு மடங்கு நாம் அவருக்காக வாழணுன்றது மட்டும் அவர் எதிர்பார்க்க கூடாது. அப்படியா? இல்ல, அவர் நூறு மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால் நாமளும் நூறு மடங்கு அவருக்கு பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. நாமளும் நூறு மடங்கு அவருக்கு இருக்கணும். 99 கரெக்டான காரியம் எனக்கு இருக்குது, ஒரே ஒரு காரியம் தான் என்கிட்ட சரியில்லை. இல்ல, அந்த ஒன்னையும் மாத்தி நூறாக்குன்றார். அல்லேலூயா. அந்த ஒன்னையும் மாத்தி நூறாக்கு. அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சுட்டு இருக்காது, அந்த ஒன்னையும் மாத்தி இன்னைக்கு நூறாக மாறுங்கிறார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்றார், ஒரே ஒரு குறைவை கூட நான் சகிக்கிறது கிடையாது, அதையும் மாற்றி நூறு மடங்காக மாறுங்கள். சரி, இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சில மூன்று சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
எபேசு சபையின் தூதனுக்கு,
எபேசு சபையின் தூதனுக்கு
நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு,
தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு
7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே
உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும்
உன் பொறுமையையும் நல்ல எண்ணிக்கைங்க. ஃபர்ஸ்ட் உன் கிரியைகளையும், இரண்டாவது உன் பிரயாசத்தையும், மூணாவது உன் பொறுமையையும்,
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும்,
நாலாவது நீ பொல்லாங்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும்,
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும்,
இது 5வது காரியம். அப்புறம்
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்,
சகித்துக் கொண்டிருக்கிறது 6வது காரியம்,
பொறுமையா இருக்கிறதையும்,
பொறுமை ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்புறம்
என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
7 காரியம் போது, 7 காரியம் பார்த்தா 7 என்பது பூரணமான காரியம், 7 நல்ல காரியம் அந்த சபைக்கு இருக்கிறது. அப்புறம் தொடர்ந்து,
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு
ஆகையால்
நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
மனம் திரும்பி
ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக
இல்லாவிட்டால்
நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கிவிடுவேன்.
நல்ல கபடுங்க, எபேசு சபை ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளில் முதலாவது இந்த எபேசு சபைக்கு தான் தேவன் செய்தி கொடுக்கிறார். இந்த எபேசு சபையிலே பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு சபையாய் இருந்திருக்கிறது. அவங்களுடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் மெச்சிக் கொள்ளுகிறார். 7 நல்ல காரியங்கள் இருக்கிறது. அவர்கள் கிரியை செய்கிற சபை, தூங்குற சபை இல்ல, ஓயாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தார்கள், கிரியை செய்கிற ஒரு சபையா இருந்தது. இரண்டாவது, பிரயாசம் எடுத்தார்கள், புதுசு புதுசான முயற்சிகளை எடுத்தார்கள், பிரயாசப்பட்டு கர்த்தருக்கென்று ஆத்மாதாயம் செய்தார்கள். மூன்றாவது, அவர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது பொறுமையாய் இருந்தார்கள். 4வது, பொல்லாதவர்களை கண்ணும் பொழுது காம்ப்ரமைஸ் பண்ணல, தப்பான உபதேசங்கள் வரும்பொழுது அதோட காம்ப்ரமைஸ் பண்ணல, தங்களுடைய டாக்டரின்ல கரெக்டா இருந்தாங்க, பொல்லாத காரியத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணல, கரெக்டா 4வது இருந்தாங்க. 5வது பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லி பொய் சொல்லுகிறவர்களை கண்டு இனம் கண்டுபிடித்து டிசைனிங், தவறான நபர்களை விலக்கி சரியான காரியத்தை செய்வதற்கு அவர்கள் டிசைன் பண்ணாங்க, ஆராய்ந்து அறிகிற அறிவுடையவர்களா இருந்தாங்க. 6வது பார்க்கும் பொழுது சகித்துக் கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்த எல்லா பிரச்சனையும் நடத்தி பொறுமையோடு சகிக்கிற தன்மை அவங்களுக்கு இருந்துச்சு. 7வது காரியம் பார்க்கும் பொழுது அவங்கள் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டிருந்தாங்க. கொஞ்சம் பிரயாசப்பட்டுட்டோன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கல, தொடர்ந்து அவங்க கர்த்தருக்கு பிரயாசம் எடுத்துட்டே இருந்தாங்க, இளைப்படையாமல் பிரயாசம் எடுத்தாங்க. இந்த 7 காரியங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. தேவன் அதெல்லாம் சொன்னார், உங்களுக்குள்ள இந்த 7 நல்ல காரியம் இருக்குது. ஆனாலும் இந்த 7ஐயும் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த 7 நல்ல காரியங்களை கண்டதினாலே கர்த்தர் அவங்களை அப்படியே மெச்சி கொண்டு விட்டுடல, ஒரே ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த ஒரு குறைவை தேவன் அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். இன்னைக்கு சொல்ற நம்ம வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நாள் இருக்குதுன்றதுக்காக கர்த்தர் விடுறது கிடையாது. ஒன்றை மாத்திரம் எது குறைவோ அதை கர்த்தருடைய கண்கள் கவனித்து பார்க்கிறது. என்ன குறைவு இருக்கிறது அதை ஒண்ணு மட்டும் என்ன செய்ய கர்த்தருடைய கண்கள் கவனித்து நோக்குகிறது. அப்போ இந்த சபைக்கு பாத்தீங்கன்னா தேவன் ஆதியில் ஒரு அன்பை கொடுத்திருந்தார். தேவ அன்பு அவனுடைய ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டிருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த அன்பை இழந்து போனார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தாரோ அதில் ஒன்னே ஒன்னு நீங்க இழந்துட்டீங்கனாலும் அதை குறித்து கர்த்தர் கவனமாகி விசாரித்து கேட்பார். நான் உனக்கு ஆதியில நல்ல ஜெப வாழ்க்கை கொடுத்தனே, இப்ப அந்த ஜெப வாழ்க்கை இருக்குதா? ஆதியிலே ஆத்துமாதாயம் செய்யணும்னு சொல்லி வாஞ்சையை கொடுத்தனே, அந்த வாஞ்சை இப்ப உனக்கு இருக்குதா? ஆதியிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாகத்தை கொடுத்தேனே, அந்த தாகம் இப்ப உனக்கு இருக்கிறதா? ஆதியில எனக்கென்று வைராக்கியம் பாராட்டணும், எந்த நிலைமையில் வைராக்கியமா வாழணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தை விதைச்சனே, அந்த வைராக்கியம் உனக்கு இப்ப இருக்குதா? நான் கொடுத்ததெல்லாம் கூட இருக்குதான்னு கர்த்தர் கேட்கிறார். இந்த சபைக்கு பிரயாசப்படுகிற தாளந்தை கொடுத்தார், பொறுமையை கொடுத்தார், நீதியை அவர்களுக்கு பிரசங்கிக்கிற இடைவிடாமல் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார், எல்லாமே வச்சிருந்தாங்க. ஒன்ன மட்டும் தொலைச்சிட்டாங்க, அன்பை மாத்திரம் தொலைச்சிட்டாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கு நிறைய காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். வாஞ்சை, தாகம், கர்த்தருக்கு என்று வாழ வேண்டும் என்று வைராக்கியம் எல்லாத்தையும் கொடுத்தார். ஏதாவது ஒன்றை இன்னைக்கு நீங்க தொலைச்சிட்டு இருப்பீங்களானால் அந்த ஒன்றை குறித்து கர்த்தர் கேட்கிறார், ஏன் நான் கொடுத்த அந்த ஒண்ணை மட்டும் தொலைச்சிட்டீங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். அந்த ஒண்ணை தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே, ஏன் இந்த ஒண்ணை தொலைச்சிருக்கிறீங்க? அதை எடு, அதை மறுபடியும் தேடி எடு, தொலைச்சிருக்கிறதான அந்த காரியத்தை மீண்டும் நீ தேடி எடுங்கிற. அப்ப இதனத்தில் பார்க்கும் பொழுது சபை அன்பு என்ற ஒன்றை தொலைத்து விட்டது. ஆதியிலே கொண்டிருந்தது ஆனா இப்ப இல்லை, ஆதியில இருந்துச்சு ஆனா இடையிலே போயிடுச்சு. அப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ஆரம்பத்திலே உன் வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் எதையெல்லாம் கொடுத்தேனோ அதை எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் காப்பாத்தி கொண்டு வந்து பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் திருப்பி கொடுக்கணும். ஆமேன். எதையெல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ அத்தனையும் பத்திரமாய் காத்து அதை வைத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து அதை வைத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அந்த கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாளிலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆமேன். அப்ப இன்னைக்கு சொல்றேன், ஏதாகிலும் ஒன்றை நீங்கள் தொலைத்திருந்தால் அந்த ஒன்றை கர்த்தருடைய கண்கள் நோக்குகிறது, அதை கண்டுபிடிங்கிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டையே அதை கண்டுபிடி. வேற எதை ஒருவேளை அந்த சபை அன்பை தொலைச்சிருந்துச்சு, நீங்க வேற ஏதாவது தொலைச்சிருக்கலாம், ஒன்னு தொலைச்சிருக்கலாம், ஒண்ணுக்கு மேற்பட்டு பல காரியங்களை தொலைத்து விட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அதை எல்லாத்தையும் இன்னைக்கு தேடி எடுங்கன்றார். அதை எல்லாத்தையும் தேடி எடுங்க. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் கூட கொடுக்கிறார். பாருங்க இப்ப எப்படி தேடி எடுக்கணும் பாருங்க. அஞ்சாவது வசனத்தை மறுபடி படிக்கலாம்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன்.
போதும். இங்கே பாருங்க, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. அப்ப நம்ம வாழ்க்கையில் எப்போ உங்கள் ஜெபம் போச்சு, எப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியம் போச்சு என்பதை தேடி மறுபடியும் கண்டுபிடிங்கள். கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஏழாவது வசனத்தை படிக்கலாம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்,
காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு,
அவனுக்கு
தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற,
தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற
ஜீவ விருட்சத்தின் கனியை,
ஜீவ விருட்சத்தின் கனியை
புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் என்றவன் யார் தெரியுமா? அந்த இழந்ததை தேடி கண்டுபிடித்து மறுபடி கொண்டு வந்துட்டவன், அவனுக்கு பேர் தான் ஜெயம் பெற்றவன். அப்ப அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் என்ன தருகிறாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறான். இது என்ன ஜீவ விருட்சத்தின் கனி? நீங்க கேட்கலாம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஆதாம் இருந்த நாட்களில் அவனுக்காக வச்சிருந்தார் கர்த்தர். இதை புசிக்கிறதுக்காக அவனுக்கு வச்சிருந்தார். ஆனால் அதற்கு முன்பதாக அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதபடிக்கு அவன் இழந்துட்டான். கர்த்தராக தான் சொல்றாரு இல்லையா, ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் பறித்து புசித்து விடாதபடிக்கு ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்து கர்த்தர் என்ன செய்தார்? அவனை தடை செய்தார். தோட்டத்தை விட்டு வெளியேற்றி அவன் மறுபடியும் போய் அதை புசித்து விடாதபடிக்கு தடை செய்து போட்டார். அப்ப இல்ல என்ன தெரியுதுன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் சகல விருட்சங்களையும் கொடுத்தார், எல்லா பழத்தையும் கொடுத்தார், எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஒன்றை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் அவங்க சாப்பிடல. அவங்க தொலைத்ததை, அவங்க இழந்து போனதை ஜெயம் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரங்கிறார். அல்லேலூயா. நீங்க இழந்ததையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து நிப்பீங்களானால், ஆதாம் ஒன்னை இழந்தானே அதை தேடி எடுத்து உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அது ஆசீர்வாத். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், ஒரு குறை ஏதாவது ஒன்ன தொலைச்சிருந்தாலும் அந்த ஒன்றை தேடி எடுத்து பத்திரமாய் வைத்து நான் வரும் நாளில் எங்கிட்ட நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும்ன்றார். அல்லேலூயா. ஒன்றை கூட கர்த்தர் தவற விட விரும்பவில்லை. ஒரு குறைவை கூட கர்த்தர் அனுமதிக்கிறது கிடையாது. ஒரு குறைவு இருந்தாலும் அதை சரி பண்ணுங்கள்ன்றார். இரண்டாவது காரியம், லூக்கா எடுத்த சுவிசேஷத்தில் 10 நேராய் வருவோம். 38 42 வரைக்கும் வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ
பற்பல வேலைகளை செய்வதில்
மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து
ஆண்டவரே,
நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து
உமக்கு கவை இல்லையா
எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்
தேவையானது ஒன்றே
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்
என்றார். தேவையானது ஒன்றே, ஒரே ஒரு காரியம். இந்த மார்த்தாளும் மரியாளும் சகோதரிகள், ஆனா ரெண்டு பேருமே டிஃபரெண்டான ஒரு நேச்சர் இருக்கிறதான சகோதரிகள். இதுல மார்த்தாளை பார்ப்பீர்கள் என்றால் இவளுக்கு சில நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்களா என்றால், இயேசு கிறிஸ்துவை வரவேற்றது யாருன்னு பாருங்க. 38 கவனித்து பாருங்கள். அந்த கிராமத்தில், ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அப்ப இயேசு கிறிஸ்துவை இன்வைட் பண்ணது யாரு? மார்த்தாள் தான். மார்த்தாளுக்குள்ள சில நல்ல குவாலிட்டிஸ் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்குள்ள இயேசு நடந்து போறார், ஊழியம் செய்கிறார். அந்த கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் இந்த மார்த்தாள் தான். இவள் தான் இயேசுவை தன் இருதயத்தில் மாத்திரமல்ல தன் வீட்டிற்கும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறாள். தன் வீட்டுக்கு வரும்படி கொண்டு வரா, அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் இயேசு கிறிஸ்து இப்ப மார்த்தாள் வீட்டுக்கு வரா. இப்ப இந்த மார்த்தாளுக்கு மரியாளுக்கு என்ன வித்தியாசம்? மார்த்தாளுக்கு நல்ல சுபாவங்கள் இருந்தது, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல விருந்து உபசரிக்கிறதான தன்மை இந்த மார்த்தாளுக்கு இருந்துச்சு. போற வரவங்களுக்கு நல்ல உபசரிக்கணும், இயேசு கிறிஸ்து கடினமாய் ஊழியம் செய்கிறார், அவருக்கு நம்ம வீட்டில் கூப்பிட்டு நல்ல விருந்து கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவரை கனம் பண்ணணும் என்றதான ஒரு வாஞ்சை மார்த்தாளுக்கு தான் இருந்துச்சு, தவிர மரியாளுக்கு இல்ல, மார்த்தாளுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது, மார்த்தாளை கவனிச்சு பாத்தீங்களானால், 40 பார்க்கும் பொழுது பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து இருந்திருக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது மார்த்தாள் ஒரு கடினமான உழைப்பாளி. இயேசுவை கூப்பிட்டு ஏதோ ஒரு சாப்பாடு இருக்கிறத வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பல, நினைக்கிறேன் பற்பல வேலைகளை செய்து வெரைட்டியா என்ன செஞ்சிருக்கிறா, சமைச்சிருக்கிறா. பற்பல வேலைகளை செய்தாலாம் வீட்டில் உட்கார்ந்து, அப்படி என்ன அர்த்தம்? சாதாரணமா ஏதோ ஒரு சாம்பார் சாப்பாடு போடல, விதவிதமாய் சமைத்து வெரைட்டியா சமைச்சு அவருக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் விருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விதவிதமான உணவுகளை அவருக்கு சமைச்சிருக்கிறார். பற்பல வேலைகளை செஞ்சான்னு போட்டிருக்கு, சும்மா ஒரு சாப்பாடு செய்யல, பற்பல விதவிதமான உணவுகளை அவர் தயாரிக்கிறார். அப்ப பற்பல வேலைகளை செய்கிற, கடினமாய் உழைத்து நல்ல சமையல் செய்யணும்னு சொல்லி பிரயாசம் எடுத்தவள் இந்த மார்த்தாள். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை அவளுக்கு இருந்துச்சு, நல்ல உபசரணை அவருக்கு கொடுக்கணுன்றதான ஒரு வாஞ்சையும் அவளுக்குள்ள இருந்துச்சு. இப்ப வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தார், காரி இப்படி நடந்துட்டு இருக்குது. ஆனா மரியாதை கவனிச்சு பார்த்தால் அவ எந்த வேலையும் கூட செய்யல, அவ நேரா போய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து மார்த்தாளையும் பார்க்கிறாரு, மரியாளையும் பார்க்கிறார். மார்த்தாளுடைய பார்வையிலே மரியாள் ஒரு குற்றவாளி, ஏன்னா தன்னுடைய வேலைகளுக்கு அவ உதவியா வரல. அதான் சொல்ற, கம்ப்ளைண்ட் பண்ற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்கிறார். அப்ப இவருடைய வேலையில கொஞ்சம் கூட உதவி செய்யல, ஒரு காய்கறி கூட வெட்டி கொடுக்கல, ஒரு பாத்திரத்தை கழுவி கொடுக்கல, எந்த வேலையும் செய்யல. இவ பாட்டுக்கு போய் உட்கார்ந்து வசனத்தை கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்போ மார்த்தாளுடைய பார்வையிலே மரியாள் குற்றவாளி, ஆனால் மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துடைய பார்வையில யார் கரெக்டா இருக்கிறாங்கன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, தேவையானது ஒன்று. மார்த்தாளே, என்னை வரவேற்கக்கூடிய இருதயம் உனக்கு இருக்குது, ரைட். எனக்கு நல்ல விருந்து கொடுக்கணுன்றதான ஒரு நல்ல மனப்பான்மை உனக்கு இருக்குது, ரைட், அது நல்லதுதான். ஆனால் இந்த எல்லா நல்ல காரியம் இருந்தாலும் ஒன்னே ஒன்னு நீ விட்டுட்ட, ஒரு குறைவு உண்டு உன்னிடத்தில், ஒரு குறைவு இருக்கு. என்ன குறைவு தெரியுமா? தேவ சமூகத்தை நாடக்கூடிய ஒரு இருதயம் உனக்கு இல்லாம போயிடுச்சு. அப்போ மார்த்தாள்கிட்ட மரியாள்கிட்ட இல்லாத நல்ல காரியங்களை நிறைய இருந்தாலும் ஒரு குறைவை இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சார். உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறைவு உண்டு. என்ன குறை? தேவ சமூகத்தை நீ புறக்கணிக்கிற, தேவ சமூகத்தை நீ வாஞ்சிக்கிற, தேவ சமூகத்தை நீ நாடல, தேவ சமூகம் இல்லாமலேயே எனக்கு நீ வேலை செய்யணும்னு நீ நினைக்கிற, எனக்கு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிற, என்னை அழைச்ச என்ன உபசரிக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அதல்ல முக்கியம், தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றதான் முக்கியம்னார். அப்ப மார்த்தாள்கிட்ட நல்ல காரியங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவகிட்ட ஒரு குறைவை கண்டுபிடித்தார். என்ன குறைவு? தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம் மார்த்தாளுக்கு இல்லை. இன்னைக்கு சொல்ற வாழ்க்கையிலே ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம். மார்த்தாளுக்கு கர்த்தருக்காக ஊழிய செஞ்சு, அது போல ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம், என்னென்னமோ செய்யலாம், நல்லதுதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பதற்கு எதுவுமே இணையானது கிடையாது. ஆமென். தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பதற்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கலாம், ஊழிய செய்யலாம், எல்லாம் அவசியம், நல்லதுதான். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து அமருகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் மார்த்தாள்கிட்ட ஒரு குறைவை கண்டுபிடிச்சார். இன்னும் இடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்ன? தேவ சமூகத்தை நீ வாஞ்சிக்கல, தேவ சமூகத்துக்கு வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் கர்த்தர் சொல்றார், தேவ பிரசன்னத்தில் ஒரு தேவ பிள்ளை தன்னை எப்பொழுதும் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன். நீங்க எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம், ஊழிய செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் குறை உள்ளவர்கள் தான். ஆமேன். தேவ சமூகம் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா எல்லாமே இருந்தும் தேவனுடைய பார்வையில் நம்ம குறை உள்ளவர்கள். இன்னைக்கு சொல்றேன், தேவ பிரசன்னத்தில் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவ தேவ சமூகத்தில் என்ன செய்ய, அவருடைய பாதத்தில் உட்காருகிறாள், அதுதான் தேவ பிரசன்னம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார். அப்போ ஜெபிக்கிறதும் வேதத்தை வாசிக்கிறதும் அதை குறிக்கிறது. அப்ப உங்க வாழ்க்கையில் எல்லாமே இருந்தாலும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தேவ பிரசன்னத்துக்குள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் பரலோகத்தை விட்டு துறந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார். பரலோகத்தில் இருக்கும்பொழுது பிதாவின் செல்ல பிள்ளையாய் இருந்தார், தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியாய் இருந்தார், தேவ சமூகத்திலேயே வாழ்ந்தார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிறிய 33.5 ஆண்டுகள் அந்த பரலோக மகிமையை, பரலோகத்தை துறந்து வந்தார். பரலோக மகிமை துறந்து வரல, பரலோகத்தை துறந்து வந்தார். பூமியில் அவர் இருந்தாலும் அவரை பொறுத்த வரையிலும் அவர் பரலோகத்துக்குள்ளதான் இருந்தார். ஆமேன். அவர் இருந்ததுதான் பூமியை தவிர, அவரை பொறுத்த மட்டில் அவர் பரலோகத்துக்குள்ளதான் இருந்தார். எப்படி என்று கேட்டால், யோவான் 8:29 சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பரலோகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன? பிதா நம்மோடு கூட இருப்பதுதான் ஸ்பெஷாலிட்டி, கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் ஸ்பெஷாலிட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் பரலோகத்துக்குள்ளதான் இருந்தார். ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது பரலோக மகிமையில தான் நிறைஞ்சிருந்தார். ஏன்னா பிதா எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். அலையிலோயா. இந்த 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல இருந்தாலும் பிரச்சனைகள் அவருக்கு இருந்துச்சு, பாடுகள் இருந்துச்சு, நிந்தனைகள் இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, ஆனாலும் எல்லாத்துக்கு மேல தேவ சமூகம் அவர் மேல இருந்துச்சு. அலையிலோயா. அப்ப இன்னைக்கு சொல்ற உங்க வாழ்க்கையில் அடுத்தது ரெண்டாவதாக நீங்கள் முக்கியமாய் உங்களிடத்தில் கர்த்தர் காண்கிற குறை என தெரியுமா? தேவ சமூகம் இழந்து போனால் அவர்கள் தேவனுக்கு முன்பாய் குறைவுள்ளவர்கள். உங்க வாழ்க்கையில தேவ சமூகம் கண்டிப்பாக 24 மணி நேரம் உங்கள் மேல் தேவ சமூகம் இருக்கத்தான் வேண்டும். எப்பொழுதும் தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்தால் அந்த தேவ சமூகம் நம்ம வாழ்க்கையில தங்கி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோன்றது பெரிய காரியம். நம்ம எல்லாம் செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நல்ல காரியமெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். மூணாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். மூணாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம், மறுபடியும் இந்த பழைய இடத்துக்கு வருவோம். 18:18 வாசிக்கலாம்.
அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி,
நல்ல போதகரே, நித்திய
ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு,
நான்
என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு,
நீ
என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன் இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு,
இன்னும்
உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்ய உள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது, மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு,
ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்
தேவனுடைய
ராஜ்யத்தில் பிரவேசிப்பது
எவ்வளவு அரிதாயிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம்.
ஒட்டகமானது
ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பணக்கார மனுஷன், மிகுந்த ஐஸ்வர்யவான் போட்டிருக்கு, ரொம்ப பெரிய பணக்காரன். இவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிறான், வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து உடனே அவனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால அவன் கேள்வியிலேயே ஒரு தவறை சுட்டி காண்பிச்சார். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பதிலுக்கு வராரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனின் தாயின் கனம் பண்ணுவாயாக, ஒரு லிஸ்ட் சொன்னார். உடனே அவன் சொல்றான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எங்க சொன்னாரா, ஐ போய் சொல்றியா, நீ எத்தனை திருடி இருக்கிற, வீட்டில் திருடுன அங்க திருடுன எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிற, சொன்னையா, சொன்னாரா, உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படிலாம் தூஷிச்ச, சொன்னாரா, ஒண்ணுமே சொல்லல. அப்போ அவன் சொன்னதை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். கரெக்ட், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். அத்தனையும் கேட்டுட்டு சொல்ற, ஆகிலும் உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவும் உண்டு. இவங்கிட்ட தான் இதை சொல்ல, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்குண்டானதை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விடு, பின்பு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு பொக்கிஷம் இருக்குது, ஆனா வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் மேல பொக்கிஷமா மாறிடும்ட்டார். இங்க இருக்கிற பொக்கிஷம் மேல டிரான்ஸ்பர் ஆயிடும், அப்படியே மேல போயிடும்ட்டார். ஆனால் இவன் மிகுந்த ஐஸ்வர்யமா இருந்தபடினால் அதை கேட்ட உடனே அதிக துக்கப்பட்டானான், ரொம்ப துக்கப்பட்டு திரும்பிட்டான். இயேசு சொல்றார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும். இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அவனுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அனுப்பல, எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படி பிடிங்க அனுப்பல, ஜஸ்ட் டிரான்ஸ்பர் தான் பண்ண சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, இந்த இன்சிடென்ட் கவனிச்சு பாருங்க. பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பரலோகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்றாரு. புரியுதா? இங்க இருக்கிற ஐஸ்வர்யத்தை பொக்கிஷத்தை மேல டிரான்ஸ்பர் பண்ணு, அவ்வளவுதான். அப்ப அவர் சொன்னது பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்து விட்டு வந்துரு அப்படின்னு மொட்டைய முடிக்கல. அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு மேல பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்கும் வாக்கு பண்றாரு. இல்ல என்ன தெரியுது, இவ்வளவு ஐஸ்வர்யம் உனக்கு இருக்கிறதே, இது பூமியில நீ வச்சுட்டு என்ன பண்ண போற, இதெல்லாத்தையும் வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் உனக்கு மேல பரலோகத்துக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடும். உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கும், உன்னை விட்டு போகாது. நீ கொடுக்கிறதுனால எதுவுமே உன்னை விட்டு போகாது. நல்லா கவனிச்சுங்க, கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறதுனால எதுவுமே நம்மளை விட்டு போகாது. அதெல்லாம் நம்ம கணக்குல தான் இருக்கும். ஒன்னு பூமியில இருக்கும், இல்லைன்னா பரலோகத்தில் இருக்கும். பூமியில இருக்கிற கணக்கு மேல பரலோக அக்கௌண்ட்டுக்கு போயிடும், கண்டிப்பா அது வேஸ்டே ஆகாது. எவ்வளவு கொடுக்கிறோமோ அதெல்லாம் மேலதான் இருக்கும். அது வேஸ்ட், நஷ்டமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, குறைவும் கிடையாது, இழப்பு கிடையாது. எல்லாம் ஜஸ்ட் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறது எல்லாம் டிரான்ஸ்பர் தான் ஆகுது, மேல போயிடுது. இங்க அழியிற இடத்துல இருக்குது, அழியாத இடத்துக்கு போகுது, அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? அதுதான் விஷயம். இங்க திவாலாக கூடிய என்ன சொல்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தால அதில் அங்க திவாலாகாத இடத்துக்கு போகும் இல்லையா? இங்க எத்தனை ஒவ்வொரு நாள் டெய்லி பேப்பர் ஒன்னு வந்துட்டு இருக்குது, ஏன்னா யார் யார் எவ்வளவு கோடி கூட ஏமாத்துறாங்கன்னு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஏமாற்றப்படாத இடத்துக்கு போய் சேர்ந்துருது இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னாரு, பிடுங்கிட்டு நீ ஒட்டன் அவனை ஓட்டாண்டி அனுப்பல, அவனை ஜீரோவாக்கி அனுப்பல, இது எல்லாத்தையும் உனக்கு பரலோகத்தில் சேர்த்து வச்சிருப்பா வாங்குற. ஆனா அவனை பாருங்க, அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த உலகத்துல தான் தனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறானே தவறல, அது பரலோகத்தில் தனக்கு இருக்க போதுன்றதை பத்தி அந்த வார்த்தை அவர் சொன்னது அவன் காதிலே ஏறல. இது மட்டும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது, அவர் சொன்னதை அவன் முழுசுமா அவன் காதல புரிஞ்சிக்கவே இல்லை. புரியாததுனால தான் அவன் அப்படி போயிட்டான். புரிஞ்சிருந்தானால் கொடுத்துருப்பான், விட்டு கொடுத்து தைரியமே வந்திருப்பான். அவர் சொன்னது அவனுக்கு சரியாவே புரியல. இவனை பாருங்க, ரொம்ப நல்ல மனுஷன். இவன் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரும்பொழுதே நல்ல ஒரு வாஞ்சையோடு வந்தான். வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டை டோட்டலா திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தனாயிலும் இந்த மாதிரி ஒரு வாஞ்சையோடு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தானே பாருங்க, யாருமே கிடையாது. வர்றவன் எல்லாம் எனக்கு பார்வை அடையணும், எனக்கு கால் நடக்கணும், என் கை நீட்டமாகணும், அந்த பிரச்சனை, எனக்கு இந்த வழி, எனக்கு அந்த வழி, பிசாசு போகணும், அந்த பிரச்சனை போகணும், இதுக்கு தான் இயேசுவை தேடி வந்தாங்க. ஒருத்தன் கூட பரலோகத்துக்கு போகணும்னு பைபிளில் வரல. இவன் ஒருத்தன் தான் நல்ல ஒரு வாஞ்சையோடு வந்தான், நான் பரலோகம் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும். பைபிளில் வேற யாருமே அப்படி கேட்கல. வர்றவன் எல்லாம் உலக தேவையோடு தான் வந்தான், ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்தாங்க. ஆனால் இவன் ஒருவன் தான் பரலோகம் கிடைக்குமான்னு வந்தான். நல்ல வாஞ்சை அவனுக்கு இருந்துச்சு, பெஸ்ட் குவாலிட்டி அவனுக்குள்ள நல்ல ஒரு சுபாவம் இருந்தது. அதான் இன்னும் சொல்ல போனா நல்ல டிசையர், நல்ல ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது, நல்ல போதகரே அவரை வாழ்த்துறான். வந்தவையில நல்ல போதகரேன்னு இயேசு கிறிஸ்து யாரும் துதிக்கல, ஆனா வரும்போதே துதிச்சுட்டு வரான் அவரை. மற்ற வேலை வந்த உடனே தேவைதான் சொன்னான், ஆனா இவன் பாருங்க எழுத்தோடனே நல்லா துதிச்சுட்டு வரான், நல்ல போதகரே அவரை பிரைஸ் பண்ணின்னு வந்து கூப்பிடுறான். மூணாவது பாருங்க, அவனிடத்துல கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் நீ செய்யணும், இந்த காரியத்தில செய்யக்கூடாது, தப்பான காரியத்தை சொல்ல லிஸ்ட் போட்டதெல்லாம் செய்யாதுன்றார். உடனே சொல்றான், இது எதையுமே நான் செய்யறது இல்லைன்னா, சின்ன வயசுல இருந்தே செய்யறது இல்லை. பெரியவங்களான போது ஒருவேளை திருடாம இருந்திருப்பாங்க, ஆனா சின்ன வயசா இருக்கும் போது அப்பா அம்மாக்கு தெரியாம எத்தனை காரியங்கள் என்ன செய்யிருப்பாங்க, திருடிருப்பாங்கல்ல. ஆனா இவன் சொல்றான், சிறு வயது முதலே நான் இந்த மாதிரி திருட்டு வேலை நான் பண்ணது கிடையாதுன்றான். அவ பார்க்கும்பொழுது சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் உள்ள ஒரு மனுஷன். புரியுதா? ஒழுக்கமும் நேர்மையும் உள்ள மனுஷன், எந்த தவறு அவங்ககிட்ட இல்லை. நல்ல வாஞ்சை இருந்துச்சு, நல்ல விதமான கர்த்தரை துதிக்கக்கூடிய காரியம் தெரிஞ்சிருந்துச்சு, நல்ல வாழ்க்கை அவனுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எல்லாம் நல்லா இருக்குது, வெரி குட்னு சொல்லல. அவனை பார்த்து சொன்னாரு, இல்லப்பா, இது எல்லாம் இருந்தாலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கலாம், நம்முடைய வாஞ்சை நல்லா இருக்கலாம், நம்முடைய விருப்பம் எல்லாம் நல்லா இருக்கலாம், கர்த்தரை நல்லாவே துதிக்கலாம், ஆனாலும் கர்த்தரை விட இந்த உலகத்தில் வேறு எதையாகிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் குறைவுள்ளவர்கள். ஆமென். எல்லாம் இருக்கலாம், நல்ல வாஞ்சை இருக்குது, நல்ல விருப்பம் இருக்கிறது, நல்ல தரிசனம் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் கர்த்தரை விட இந்த உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு காரியம் முதலிடம் வகித்தால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக குறைவுள்ளவர்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு ஆஸ்தியின் மேல கவனம் இருக்கிறது, அதை வித்து கொடுத்துட்டு வா, அந்த குறைவை நிவர்த்தி ஆயிடும்ட்டார். ஏன்னா அவருடைய குறைவு என்ன, அந்த ஆஸ்தியின் மேலேயே அவனுடைய கவனம் இருந்துச்சு. அப்ப அந்த குறையை கர்த்தர் சுட்டி காட்டுறாரு, அதை விட்டு கொடுத்துட்டு வந்துரு, 100% பெர்ஃபெக்டா வந்துரு, உனக்கு அதெல்லாம் மேல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆனா அவனுக்கு அதை விட முடியல. அப்ப இந்த உலகத்தில் அவனுக்கு இயேசுவை அவ்வளவு தூரம் அவரிடத்துல நல்ல காரியத்தை கேட்டாலும் இயேசுவை விட அவன் வைத்திருந்த அதிக ஆஸ்தி அவனுக்கு முக்கியமா இருந்துச்சு. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆஸ்தி இருக்கிறதுல தப்பு இல்லை, ஐஸ்வர்யம் இருக்கிறதுல தப்பு இல்லை. தரித்திரரா இருக்கணும் கர்த்தர் ஒருபோதும் பைபிள்ல சொல்லல, தேவ பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்கணும்னு ஒருபோதும் சொல்லல. ஆஸ்தி இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், தவறு இல்லை, ஆனால் அதுக்கு மேல நம்முடைய கண் இருக்கக்கூடாது. ஆமேன். அது மேல நம்முடைய கண் இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம் கர்த்தர் மேல மட்டுமே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ அப்படி இல்லாமல் போகும்பொழுது அது ரொம்ப ஆபத்தான காரியம். பாருங்க, இதே லூக்காசு விசேஷத்திலேயே 12 வாங்க. அங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு உவமை சொல்லுவார். 15 வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்,
பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்,
ஏனெனில்
ஒருவனுக்கு
எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தால், அது அவனுக்கு ஜீவன் அல்ல, என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய்,
நல்ல பாருங்க, இவன் ஒரு பெரிய பணக்காரர், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது.
அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி
புசித்து குடித்து
பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன்
என்றான்.
தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே
உன் ஆத்மா
உன்னிடத்திலிருந்து
இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது
சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார்.
தேவனிடத்தில்
ஐஸ்வர்யவானாயிராமல்
தனக்காகவே
பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன்
இப்படியே இருக்கிறான் என்றார். நல்லா பாருங்க, இவன் ஏற்கனவே பணக்காரன், விதைக்கிறான், இன்னும் ஏராளமாய் விளைகிறது. மனுஷனுக்கு குறைவு வந்தாலும் கவலை, அதிகமாக வந்தாலும் கவலை, அதான் பிரச்சனை மனுஷனுடைய வாழ்க்கையில். குறைவு இருந்தாலும் நாளைக்கு என்ன செய்வேன்னு கவலைப்படுறான், ரொம்ப வந்தாலும் இதை வச்சு என்ன செய்யறதுன்னு கவலைப்படுறான். இவனுடைய கவலை அதுதான் இல்லையா, நிறைய வந்துருச்சு, அளவுக்கு அதிகமாக வந்துருச்சு, இது இப்போ அவனுக்கு கவலையாகி போச்சு, இவ்வளோ வந்துருச்சு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ணுறது, அதை எப்படி சேமிக்கிறது. களஞ்சியங்களை இடிக்கிறான், தானியங்களை எல்லாம் சேர்த்து வச்சு, ஆப்பாடா சேமிச்சிட்டப்பா, நிம்மதி பெருமிச்சு விடுறான். ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வச்சுட்டேன். தேவன் சொல்றே, மதிகேடனே முட்டாளே, இவ்வளவு சேர்த்து வச்சு அநேக வருஷங்களுக்கு நீ சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா, இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போக போற, அநேக வருஷம் நீ வாழ போறன்னு கனவு காண்றியா, இன்னைக்கு ராத்திரி நீ சாக போற, என்ன பண்ண போற. அப்போ அவ்வளவு சேமித்தாலும் இன்னைக்கு ராத்திரி செத்தால் நீ என்னத்தை எடுத்துட்டு போக போற, நீ முட்டாள்ங்கிறார், நீ மதிகேடன்கிறார். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பற்று, நம்முடைய இருதயம் கர்த்தராயிருக்க வேண்டும். கர்த்தரை விட உலகத்தின் ஒரு பொருள் முக்கியமாயிருந்தால் அவர்கள் மதிகேடர்கள், தேவனுக்கு முன்பாய் குறை உள்ளவர்கள். அதுதான் சொன்ன, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே சொல்றேன், கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். என்ன வேணா இருக்கலாம் உங்களுக்கு, எவ்வளவு ஆஸ்தி வேணா இருக்கலாம், எவ்வளவு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அப்ப இவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எல்லாமே இருந்தாலும் கர்த்தரை அதுக்கு மேலாக அவனால் வைக்க முடியல, அவன் துக்கத்தோடு போய்விட்டான். இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வைக்க தவறுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாய் குறைவுள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள். அந்த குறையை அகற்றுகிற வரைக்கும் கர்த்தர் சொல்லாமல் இருப்பார், சொல்லிட்டே இருப்பார், இன்னும் ஒரு குறைவுண்டு. அவன் சொல்லல, ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டுட்டேன், ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. கர்த்தர் சொல்ல, இல்லை இன்னும் ஒரு குறைவு உண்டு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்லிட்டே தான் இருப்பார், இன்னும் குறைவு உண்டு, இன்னும் குறைவு உண்டு, இன்னும் குறைவு உண்டு. சபையிலும் கர்த்தர் அதைத்தான் செய்கிறார். நம்மகிட்ட ஒரு குறைவு இருந்தாலும் கர்த்தர் அதை சபையில் சுட்டி காட்டத்தான் செய்வார். அதனால் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் முதலிடத்தில் வந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் குறைவில்லாதவர்களாய் நாம் மாறி போகிறோம். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இன்னும் ஒரு குறைவு இருந்தாலும் அதையும் அகற்றிவிடு. நீ பூரண ஒரு நிலைமையிலே, பூரணமாக்கப்பட்ட நிலைமையிலே நீ எனக்கு வேணும்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.